சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 24 அத்தியாயம். யூசஃபின் தந்திரம். அரபு நாட்டவனான யூசப் தன்னை பையா சொல்லி அழைத்ததையும் சேரர் படை ரகசியத்தை சொல்லுமாறு கேட்டதையும் எழுதியாவது கொடுக்காவிட்டால் எழுத்தாணியால் கண்கள் இரண்டையும் தோண்டிவிடுவதாக பயமுறுத்தியதும் நினைத்த சஞ்சயன் அச்சத்தின் உச்சத்தை அடைந்தார். உயிர் போனாலும் பாதகமில்லை, அது உயிர் போனாலும் பாதகமில்லை, கதை அத்தோடு முடிந்து விடுமானால் கண் போய் குருடனாய் காலம் கழிக்க வேண்டுமே என்று எண்ணத்தால் பதறிய சேர தூதன், சரி யூசப், நீங்கள் சொன்னபடி படை ரகசியத்தை எழுதி கொடுக்கின்றேன் என்று வைத்துக்கொள். எழுதி வாங்கிக் கொண்டு என்னை கிளேசியிடம் அனுப்ப மாட்டாய் என்பது என்ன நிச்சயம் என்று வினவினான். யூசப் தனது தாடியை சிறிது தடவிக்கொண்டு புன்முறுவல் செய்தான்.
ரகசியத்தை நான் அறிந்த பின் கிளேசியிடம் உன்னை அனுப்ப அவசியம் என்ன? எனக்கு கிடைத்த ரகசியத்தை கிளேசியிடம் பங்கு போட்டுக் கொள்வதில் என்ன பயன் இருக்கிறது
என்று வினவவும் செய்தான். சஞ்சயன் சிந்தித்தான் சில வினாடிகள், பிறகு கேட்டான், இந்த ரகசியத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வதாக உத்தேசம் என்று?
இந்த முசிறியை பங்கு போட்டுக் கொள்வதில் வியாபாரம் பேசுவோம். ரகசியத்தை அறிந்ததால் என் கை ஓங்கி நிற்கும்
என்று விளக்கினான் யூசப். இதை கேட்ட சஞ்சயன் மிகவும் வியப்படைந்தான். திருட்டுக்குள் இன்னொரு திருட்டும் வஞ்சகமும் கலந்து இருப்பதைக் கண்டு திருடர் கதி என்றைக்கும் இதுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு வாய்விட்டு பேசத் தொடங்கி, சரி யூசப், ரகசியத்தை எழுதி தருகிறேன், ஆனால் என்னை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு நிபந்தனையும் போட்டான்.
அப்படியே
என்று யூசப் ஒப்புக்கொண்டான். விடுதலை செய்வதாக பிரமாணம் செய்வாயா?
ஆஹா, எத்தனை பிரமாணம் வேண்டுமானாலும் செய்கின்றேன்.
எத்தனை பிரமாணங்கள் வேண்டுமானாலும் செய்வாயா?
ஆம்.
அப்படியானால் பிரமாணத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையா?
இல்லை
என்று திட்டமாக அறிவித்த யூசப் தனது ஆசனத்தை விட்டு எழுந்து அந்த அறையில் இப்படியும் அப்படியும் உலாவினான் சில வினாடிகள். பிறகு சஞ்சயன் எதிரே நின்று சொன்னான்,
சஞ்சயா, நான் சொல்வதை நிதானமாக கேள். யவனனான கிளேசியஸ் முசிறியை யவன துறைமுகமாக ஆக்க தீர்மானித்திருக்கிறார். அதற்கு நாங்கள் ஒப்பவில்லை. மற்றவர்களுக்கு ஆசை இருப்பது போல் அரேபியர்களுக்கும் ஆசை உண்டு. நாங்கள் இதை ஆக்கிரமிக்க விரும்பவில்லை, ஆனால் முழு வாணிபமும் எங்களிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். யவனர்கள் சூழ்ச்சிகளை முறியடித்தால் தான் அது முடியும். அத்தோடு சேரர் கையும் சிறிது பலவீனப்பட்டால் நாங்கள் சேரரோடு வாணிபம் பேசுவோம். சேர சாம்ராஜ்யத்தில் யவனர் குடியிருப்பு போன்ற ஒரு கூட்டம் ராஜ்யத்தை கவர்ந்து பிழைக்க முடியாது. ஆனால் சூறையாடலாம், இங்குள்ள செல்வத்தை எல்லாம் ஏற்றி கொண்டு சொந்த நாடு செல்லலாம். யவனர்கள் தாங்கள் எங்கு உறைகிறார்களோ அந்த நாட்டோடு இணையாதவர்கள். அரேபியர் அப்படியல்ல, உறையும் நாடு அவர்கள் நாடு. அதில் ஒரு பகுதியிலாவது ஆதிக்கம் பெற விரும்புவார்கள். யவனர் இருக்கும் வரை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. நீ ரகசியத்தை சொன்னால் அதை மாற்றி கிளேசியஸிடம் சொல்லி அவனை சேர தூக்கு மேடைக்கு அனுப்பிவிடுவேன். அப்புறம் இங்கு நான் வைத்தது சட்டம், அழும்பில் வீழ் கூட இங்கு இருக்க வேண்டாம், வஞ்சிக்கு போகலாம்.
இப்படி தன்னுடைய திட்டத்தை விளக்கியதும் சஞ்சயன் உள்ளூர பிரமித்தான். கிளேசியஸை விட இந்த அரேபியன் பெரிய நுழைநறி என்று மனத்துக்குள் சொல்லிக் கொண்டான். கிளேசியஸ் எதிர்பார்க்கும் கடல் வெற்றி நிறைவேறுவது குதிரை கொம்பானாலும் அரேபியன் முசிறியின் வாணிப ஆதிக்கத்தையும் அதன் மூலம் அரசியல் ஆதிக்கத்தையும் அடைவது பிரமாதமல்ல என்று நினைத்தான். ஆனால் இத்தனையிலும் இன்னொரு யோசனையும் தோன்றியது அவனுக்கு. இவர்கள் கடல்வேந்தர் ஒருவன் இருக்கின்றான் என்பதை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லையே. அவனை எப்படி சரி கட்டுவதாக உத்தேசம்? முசிறியின் கடல் மன்னனாக இருக்கும் வேதனை உதாசீனம் செய்து எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று உள்ளுர வினா எழுப்பிக் கொண்டார். யூசப் தனது பெரிய கண்களால் நகைத்தான். சஞ்சயனை நோக்கி,
சஞ்சயா, கடல் வேதனை பற்றி கவலைப்படாதே. இதே நேரத்தில் அவன் யவனர் மரக்களத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றான். அங்கிருந்து திரும்புவது துருபலம்
என்று சொன்னான். இதை கேட்டதும் தலையில் இடி விழுந்தது போன்ற உணர்ச்சியை அடைந்த சஞ்சயன், யூசப், என் கைகளை அவிழ்க்க சொல், ஓலையையும் எழுத்தணியையும் இடு என்றார். யூசப்பின் உத்தரவின் மேல் சஞ்சயன் கைகள் அவிழ்த்து விடப்பட்டன, கால்களும் சுதந்திரம் பெற்றன. எழுத்தாணியை எடுத்துக்கொண்டு சஞ்சயன் ஓலையில் வரிகளை பொறிக்கலானான். சில வரிகளை எழுதி குறிப்பு கோடுகளையும் வரைந்தான். பிறகு யூசப்பை அழைத்து, இப்படி வா யூசப், இதை நன்றாக கவனி. வஞ்சியிலிருந்து வரும் நெடுஞ்சாலையை அடுத்து ஒரு சிறு குறுக்கு பாதை வருகிறது. அது ஒரு மலைக்காட்டுக்கு அழைத்து செல்லும். அந்த மலைக்காட்டில் சேரர் புறவிப்படை இருக்கிறது. அதிலிருந்து வலப்புறம் திரும்பினால் இன்னொரு பாதை போகும். அதன் முடிவில் சேரர் எந்திரப்படை இருக்கிறது. இரண்டிலும் வீரர் அதிகமில்லை, சுமார் 1000 பேருக்குள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் எண்ணிக்கையை நினைத்து மகிழ்ந்து விடாதே. அங்கிருக்கும் ஒவ்வொரு வீரனும் 10 வீரர்களுக்கு சமம். அங்குள்ள எந்திரங்கள் ஒரு படையை அழிக்கும் என்று விளக்கினான். இந்த கோடுகள் பாதைகளை குறிக்கின்றன, இந்த புள்ளிகள் பாசறைகள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டுகின்றன என்றும் சொன்னான். யூசப்பின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது.
சஞ்சயா, உன் அறிவை பாராட்டுகிறேன். நீ படைகளின் இடத்தை சொன்னதால் எந்த ஆபத்தும் கிடையாது. இதை மாற்றி நானே எழுதி கிளேசியஸை என் வலையில் சிக்க வைக்கின்றேன்.
பிறகு அவனையும் யவனரையும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்வது ஒரு பிரமாதம் அல்ல. அவனை கொள்ளையடிக்க விடுகிறேன் நான், அதில் பங்கு வாங்கிக் கொள்கின்றேன் என்று கூறினான் மகிழ்ச்சி நிரம்பிய குரலில். அடுத்து குரல் கொடுத்தார், யாரெங்கே என்று இரண்டு முரடர்களும் உள்ளே வந்ததும், இவருடைய கால்களை மட்டும் கட்டுங்கள், கைகளை கட்ட வேண்டாம் என்று. ஏனிப்படி என்று கேட்டான் சஞ்சயன். கைகள் ரகசியத்தை எழுதி உதவி இருக்கின்றன, கால்கள் என்ன உதவி செய்தன என்று யூசப் வினவி பெரிதாக நகைத்தான். நீ இஷ்டப்பட்டால் கால்களும் உதவி செய்திருக்கும் என்றான் சஞ்சயன் கபடமாக.
எப்படி? யூசப் வினவினான்.
வழியை நானே காட்டியிருப்பேன்.
இதுவும் நல்லதுதான், ஆனால் எனக்கு வேண்டாம், அதை கிளேசியஸுக்கு காட்டு.
கிளேசியஸுக்கா? அவனுக்கு நான் வழி காட்ட வேண்டும்.
அவன் தானே இந்த படைகளை தாக்க போகிறான்.
வாணிபம் பேசப்போவதாக சொன்னாய்.
அதற்கு முன்னை கிளேசியஸிடம் அனுப்புவதற்கும் எந்த சம்மதமும் இல்லை. உன்னை ஒப்படைப்பதற்கு முன்பாக வியாபாரம் பேசுவேன்
என்று யூசப் சஞ்சயன் கால்களை கட்டச் செய்தான். பிறகு எழுந்து, நாளை விடியற் காலையில் நீ கிளேசியஸின் கப்பலுக்கு பயணமாகிறாய் என்று சொன்னான். நீ கொடுத்த வாக்குறுதி
நிலைநிறுத்துகிறேன்.
எப்படி?
உன்னை கடற்கரை முகப்பில் அவிழ்த்து சுதந்திரமாக விட்டு விடுவேன். பிறகு தப்புவது உன் சாமர்த்தியம். கண்குத்தி பாம்பு போல உன் வரவை கிளேசியஸ் பார்த்துக் கொண்டிருப்பான்
என்று யூசப் பெரிதாக நகைத்தான். அதே இரவில் நடுநிசியில் யவனரின் மரக்கலத்தின் நூல் ஏணியில் கடல்வேந்தன் ஏறிக்கொண்டிருந்தான். வாயில் குருவாளை கவிக்கொண்டிருந்தான். சிறிது நேரத்துக்கு ஒருமுறை தளத்தை அண்ணாந்து பார்த்து நூல் ஏணியில் ஏறினான். நூல் ஏணியில் உச்சியை அடைந்ததும் இரு கைகள் அவன் கைகளுக்கு பிடிகொடுக்க ஏறி தளத்தில் குதித்தான் கடல் வேந்தன். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.